திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கீரோ. உமை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம் ஆகீரோ. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் எங்கள் சந்தோஷம். கொல்லாத இந்த உலகத்திலே நாங்கள் கல்லாதபடி எங்களை தாங்குகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லதப்பா. விட்டு விட்ட உதடுகள் உம்மை துதிக்கும். உம்மை நாங்கள் எக்காலத்திலும் சோதரிப்போம். உம்மை துதிக்கும் துதி என்னாலும் எங்கள் வாயில இருக்கும். இயேசுவே, கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனே, நீர்தான் எங்கள் நம்பிக்கை, நீர்தான் எங்கள் ஆண்டவர், நீர்தான் எங்கள் இரட்சகர். உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாம் உம்மாலே, எல்லாம் உமைக்கா. தேவாவி அனுபரே, எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவி அனுபரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற கர்த்தருடைய ஆவி அனுபரே, எங்களுக்கு போதிங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. மட்டுமல்ல, அவர்களை கைகூட நடக்க எங்களுக்கு பலந்தார். மாற்றங்கள் மனம் திரும்பதிலும் உண்டாக அருள் செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. உட்கார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம், நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 1 இருந்து நாம் வாசிக்கப்ப. யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 1 இருந்து நாம் வாசிக்க.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுங்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலக்கி வைத்து ஒரு சீலியை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து கீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுகிறதுக்கு முன்பாக கடைசி நாட்களில் இந்த காரியத்தை அவர் செய்தார். அவர் எதை செய்தாலும் அதில் அர்த்தம் இருந்தது. அவர் எதை பேசியிருந்தாலும் அதில் உண்மை இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் நன்மை இருந்தது. இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் கடைசி மட்டும் அவ்விடத்தில் அன்பு வைத்தார். தன்னை பின் சென்ற 12 அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் எப்படி அவர் அன்பு வைத்தாரோ, முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு அவர்களை அப்படியே அன்பு வைத்தார். அவருடைய அன்பில் மாற்றமில்லை, அவருடைய அன்பில் குறைவில்லை. சுத்தமான அன்பு, சுரணமில்லாத அன்பு, மாறாத அன்பு, மறையாத அன்பு, குன்றாத அன்பு, குறையாத அன்பு. இதை எங்கே நாம் பார்க்க முடியும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் மாத்திரம்தான் இதை நாம் பார்க்க முடியும். இடகருமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு ஆரம்பத்தில் தன்னுடைய சீசகத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ, கடைசி வரைக்கும் அவரிடத்தில் அதே அன்பை வைத்திருந்தார். இதுல ஆச்சரியம் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்கலாம். இந்த 12 பேர்களே ஒருவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று ஏற்கனவே இயேசு அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் புரிந்திருந்தும் தன்னை காட்டி கொடுக்க போறவிடத்திலும் பச்ச பாதகம் இல்லாத அதே அன்பு, அதே பாசம், அதே நேசம், இதுதான் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. So what I am thinking now, in this is the spiritual maturity. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்லது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இங்கே பாருக்கூடியதாக இருக்கும். தன்னை காட்டி கொடுக்க போறவென்று தெரிந்தும் இயேசு யூதாசின் மேலும் மற்ற 11 பேர்ல வைத்த அதே அன்பு யூதாஸ் மேலும் இயேசு வைத்திருந்தார். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி என்கிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்போம், நம்மிடத்தில் அன்பு கொடுத்தல நாம் அன்பு கூறுவோம், நம்மை மதிக்கிறவர்களை நாம் மதிப்போம், நம்ம ஏற்றுக்கொண்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனா இயேசுவோ அதை விட மேலான ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. 5:44 இயேசு இப்படியாய் சொல்றார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கன்னு சொல்லி. என கருமானவர்களே, சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னது மாத்திரமில்ல, சத்துருக்களை சிநேகிங்கன்னு போதித்தது மாத்திரமில்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்தும் அவர் காட்டியிருக்கிறார். ஆகவேதான் இயேசு எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் சாதித்தாரு, எதையெல்லாம் அவர் சாதித்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தார். மொத்தத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடையிலே எந்த ஒரு இடைவெளியோ வித்தியாசமோ நாம் பார்க்கவே முடியாது. அவருடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றாகவே இருந்தது. அருமையான தேவனின் ஜனமே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்விலே அப்படியே இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. என்ன தப்பு இருக்கிறது? இன்றைக்கு நாம் பேசுகிற பேச்சு ஒன்று, நம்முடைய செயல் இன்னொன்று, நாம் கதைக்கிற கதை ஒன்று, நம்முடைய செய்கைகள் இன்னொரு விதமாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு அருவறுப்பானது. தேவன் வருகிறது. நாம் திருந்த வண்ணிடத்தில் திருந்துவோம், மாறுபண் இடத்துல மாறுவோம், மனம் திரும்ப வண்ணிடத்திலே மனம் திரும்புவோம். மெய்யான மனம் திரும்புதலுக்கு தேவன் மதிப்பளிக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களை சொல்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தன்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி தெரிந்தும் ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். மற்ற 11 எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல இவ்விடத்திலும் அன்பு கூர்ந்தார். எனக்கு அனுமனே, இந்த ஸ்பிரிச்சுவல் மச்சுவர்ட், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் வர வேண்டும். இது ஒரே நாளிலும் வருவது அல்ல, அல்லது ஒரு சில நாட்களிலே இதை நாம் பெற்றுக்கொண்டதும் அல்ல. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அதற்கு ஒப்பு கொடுத்து தேவ ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குற அரும் பெரும் குணாதிசயங்கள் அல்லது தெய்வீக சுபாவங்கள் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சியாகும். எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை போல வாழ பிதா நம்மை அழைக்கிறார். இயேசுவே நமக்கு முன்மாதிரி. ஆண்டவருடைய லாபத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை படிக்கிறீங்க, 2 வாசிக்கவர்.
சீமோனின் குமாரனாய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி விசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக்
கொண்டிருக்கிறார். யூதாஸ்தரை இருதயத்தை தூண்டினான் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமான தேவனுடைய ஜனமே, ஒரு மனிதனுடைய இருதயத்தை பிசாசு தூண்ட முடியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிசாசு கெடுக்க முடியும், ஒரு மனிதனுடைய வழியை பிசாசு தாறுமாறாக்க முடியும். இன்னும் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால், பிசாசு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறான், கெடுக்கிறான், அழிக்கிறான், கொள்ளுகிறான். யோவான் 10:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு பிசாசின் கிரியைகளை நமக்கு புட்டு காட்டுறது போல இருக்கு. பிசாசு இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவன் என்கின்ற அந்த உண்மையை, பிசாசை குறித்த சில உண்மைகளை ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ அந்த வஞ்சகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. என்ன கருமான தேவனுடைய ஜனமே, பிசாசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை தூண்ட முடியும். நான் சொல்ல வர காரியம் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இயேசுவால அழைக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆனால் உன் இருதயத்தையும் கூட பிசாசு தூண்ட முடியும் என்பதை மறந்துடாதே. ஆகவே ஜாக்கிரதர், உன் வழிகளை குறித்து வெளிப்பாய், உன் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பு, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை குறித்து எச்சரிக்கையாக இரு. பிசாசு உன் இருதயத்தை தூண்டி உன்னை கெடுக்காதபடி ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே அன்பாய் நான் புத்தி சொல்லுறேன். வாசிங்க அடுத்த வசனம்.
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும்.
இதை கவனிக்க எடுத்தா நான் செய்திக்கு போக போறேன். கவனிங்க, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும்,
தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும்,
தேவனிடத்திலிருந்து வந்ததையும்,
தேவனிடத்திற்கு போகிறதையும்,
தேவனிடத்திற்கு போகிறதையும்
இயேசு அறிந்து.
இன்றைக்கு அநேகருக்கு வந்த விதம் தெரியும், ஆனா போக போற விதம் தெரியும். நீயும் நானும் அப்படி இருந்துட கூடாது. நீ மறித்தால் எங்கே போக வேண்டும் என்ற நிச்சயம் உறுதி உனக்கு இன்றைக்கே இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்த தெளிவு உனக்கு இப்பொழுதே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், தேவ ஆவியை பெற்றிருக்கிறாய். ஆகவே நீ கண்ணை மூடினால் மறித்தால் எங்கே போவாய் என்கின்ற உறுதி உனக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் சில பேர் நான் செத்தா எங்க போவேன், உனக்கே இந்த சந்தேகம் என்றா, எப்படி நீ பரலோகம் போக முடியும்? இது மாத்திரமா? இன்னும் சில பேர் சொல்றது, அவன் பரலோகம் போக மாட்டான், இவன் பரலோகம் போக மாட்டான். ஏதோ பரலோகத்தின் சாவி நம்ம கையில இருக்கிறது போல நாம பிஹேவ் பண்ணிக்கணும். யார் நமக்கு இந்த அதிகாரத்தை தந்து? ஒருவன் தவறு செய்தால் அவருக்கு சுட்டிக்காட்டு, ஒருவன் பிழை செய்தால் அவருக்கு நேரே சொல்லு, இன்னொருபடி போய் ஒருபடி வேலை போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏனென்றால் நீயும் நானும் கூட இன்று வரைக்கும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது உடைய கிருபை. ஆகவே அதை விட்டு அவன் பரலோகம் போக மாட்டான், இவன் பரலோகம் போக மாட்டான் என்றெல்லாம் சொல்ற அளவுக்கு நமக்கு என்னங்க இருக்கு? நமக்கு யார் இந்த உத்தியோகத்தை தந்தது? தராத வேலையிலேயே நாம் தலையிடுவார், அது நமக்கே கேடே உண்டா, யாருக்கு தெரியும்? ஆகவே இயேசு எங்கே இருந்து வந்தார் என்பதை, தான் எங்கே போக போகிறது என்பதை அறிந்து என்ன செய்தாரோ தெரியுமா? இதை அறிந்து
போஜனத்தை
விட்டு எழுந்து
வஸ்திரங்களை கலட்டி வைத்து
ஒரு சீலையை எடுத்து அறையிலே
கட்டி
கொண்டு
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர்
பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து
சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால்
துடைக்கவும் தொடங்கினார். கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். சில காரியங்களை நான் யோசிக்கிறேன், படையினால் அவன் ஆலயங்களை கண்டுகொள்ள முடியும் என்று தெரியுமா? ஒரு மனிதனுடைய காலை கழுவலாம் ஐயா, அவங்களும் ஆச்சரியம். ஆனா இறைவன், கடவுள், சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், தேவனுடைய குமாரன், மனித அவதாரம் எடுத்து வந்து இப்ப என்ன செய்யறாரா? மனுஷருடைய கால்களை கழுவுற அளவுக்கு இயேசு தன்னை என்ன செய்யறார்? தாழ்த்தினார். மனிதனுடைய கால்களை, தலையை கழுவினால் பரவாயில்லன்னு சொல்லுங்க, ஆனா கால்கள், அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் குண்டுகளிலும் நடந்து தெரிந்த அந்த அழுக்கான பாதங்களை, சாதாரண செம்படவர்களுடைய பாதங்களை இறைவன், தேவன் கழுவினார். கால்களை, பாதங்களை இறைவன் கழுவினார் என்று சொல்லும் பொழுது என் கண்கள் ஆச்சரியத்தால் வருகிறது. அந்த அளவுக்கு இயேசு இறைவனால் இருந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிலிப்பியர் ஏழாம் வட்டம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வட்டம் வசனத்தபடியே, பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இயேசு பிதாவுக்கு சமமானவர், ஆனா இப்ப ஒரு டைம் வந்திருக்கிறது. என்ன? பிதாவுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வறுமையாக்கி, இன்னொருவர் அவரை வறுமையாக்கல, அவர் தாமே தம்மை வறுமையாக்கினார். நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப, நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்ப இயேசு தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார்.
தம்மை தாமே தாழ்த்தினார். என கவனிங்க, இந்த துண்டை எடுத்து அறையில கட்டிட்டு கால்களை கழுவுறது எதை காட்டுறது தெரியுமா? ஒரு அடிமை. பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமைகள் கால்களை கழுவார். சொல்லப்பட்ட வாக்கு நிறைவேறத்தக்கதா, தேவனுக்கு சமமாக இருந்து அதை கொள்ளையாடின பொருளாக எடுத்தார், வறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறாரு? சாதாரண மீன்பிடிகாரராகிய சாதாரண சீசக்குடைய கால்களை கழுவுற அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்தியிருக்கிறார். இவரை கவனிங்க, இதை கவனிங்க. ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளாகிய நாம், அல்லது அவரை பின்பற்றுகிற நாம், எந்த அளவுக்கு நாம் தாழ்வு உள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு மெய் மனத்தாழ்மை என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை அல்லது செய்தியை கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி ஆண்டவர்களும் வரும். தாழ்மைக்கு அடையாளம் ஆண்டவர் இயேசு. பிறப்பிலே அப்படி, அவர் பிறந்தபோது சத்திரத்தில் கூட இடம் இல்லை. ராஜாதி ராஜா, தேவனுடைய குமார், இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்த போது சத்திரத்தில் கூட இடமில்லை. இன்னும் சில நாட்களுக்கு பிற்பாடு நாம் அதை கொடுத்து இடம் அதிகமாய் பார்க்க போறோம். கிறிஸ்துமஸ் அவர் இந்த பூமியிலே அவதரித்த போது அவருக்கு சத்திரத்தில் கூட இடமில்லாத அளவுக்கு ஒரு ஏழை தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்தார். ஒரு ஆடை கூட பலி செலுத்த வக்கில்லாத அளவுக்கு புறா குஞ்சுகளை செலுத்துகிற ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாக இந்த பூமியில வந்து பிறந்தார். இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார், நமக்கு மாதிரியாக இருக்கு. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் தாழ்மையை எங்கு கற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஆண்டவர் இயேசு இடத்திலே முழுமையாக அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் மத்தேயு 11:29 வாசித்து பாருங்கள். மத்தேயு 11:21 இயேசு தன்னுடைய குணாதிசயம், தன்னுடைய கரெக்டர் குறித்து இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமோ? யோவான் 11:29 படி.
கோராசீனே உனக்கு ஐயோ,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். சோ இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஐ ஆம் யுவர் லார்ட், நான் உன்னுடைய, நான் உங்கள் ஆண்டவர், நான் உங்கள் குரு, நான் உங்கள் எஜமான். நீங்கள் இடத்துல வந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு அறைகூவல் விடுத்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் அனாதி சித்தமுமாக இருக்கிறது. என்னை கவனிங்க, என்னை கவனி. தாழ்மை என்பது ஒரு தெய்வீக சுபாவம். இட் இஸ் எ டிவைன் நேச்சர். தாழ்மை என்பது தெய்வீக சுபாவம். ஆனால் பெருமை என்பது பிசாசின் மொத்த வடிவம். இவனை கவனிங்க, ஒரு மனுஷன் பெருமையாக இருக்க வேண்டுகிறதுக்கு, பெருமையாக இருக்கிறதுக்கு ஒரு போதனை தேவையே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு இயற்கையாகவே பெருமை இருக்குது. ஆனா தாழ்மையாக நடந்து கொள்ளத்தான் நமக்கு என்ன தேவையா இருக்குது? போதனை அவசியமாக இருக்குது. சோ நமக்குள்ள இருக்கிற பெருமை என்கிற அரக்கனை முறியடிக்க தேவை நமக்கு தேவனுடைய வார்த்தை, போதனை, தேவ ஆவியானவருடைய வல்லமை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நம்முடைய பெருமையினால நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பதை திட்டமாக நீ நானும் அறிஞ்சுக்கொள்ளும். உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிற பெருமையினால தேவனுக்காக நீ ஒன்றையும் சாதிக்கவே முடியாது. ஆனால் நீ மனத்தாழ்மையினால் ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை நீ சாதிக்க முடியும். மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத. என்ன காரியமானவர்களே, தாழ்மை தெய்வீக சாயம், பெருமை பிசாசின் சாயம். இடையில் எந்த சாயம் நமக்குள்ளே இருக்கிறது? ஆகவே பெருமையாக இருக்கிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை, தாழ்மையாக இருக்கத்தான் நமக்கு போதனை அவசியம். மட்டுமில்லை, பேட்ட கவனிங்க, சரி இன்றைக்கு வந்து நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்ற போதை நாம் கேட்டிருக்கிறோம். சரி, முடியும் போது ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கேன் ஒப்புக்கொண்டுகள் சொல்லி நாம அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம், நல்லது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த தாழ்மைக்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் இனிமே நம்முடைய வாழ்வில் பெருமையே வராது என்பது நாம் நினைக்க கூடாது. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. உங்களை வீட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரி அடிக்கடி பெருக்குறீங்க, கூட்டுறீங்க, துடைக்கிறீங்க. துடைக்க 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 எங்க இருந்துதான் ஆசிரியர், எங்க இருந்ததெல்லாம் அந்த தூசு வருதப்பா. இந்த நாடுதான் இவ்வளவு கிளீனா இருக்குது. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது என்று மருத்துவம் சொல்லுது. யூனோவாய், ஏனென்றால் அதிக துப்பரவு. சின்ன ஒரு வருத்தம்னா உடனே பிள்ளைகளுக்கு அஃபெக்ட் பண்ணு, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அவ்வளவு துப்புரவாக இந்த தேசத்தில் இருக்க இவ்வளவு தூசியும் நம்முடைய வீட்டுக்குள்ள எப்படி வருகிறது, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ தூசி படிய படிய படி நாம குடியே இருக்கிறோம். ஏன்னா தூசி வீட்டுக்கு இருக்கிறது நாம வரும். அதே போலதான் இந்த பெருமை என்கின்றது நம்முடைய வாழ்விலே படுகிற ஒரு தூசியை போல அடிக்கடி அவ்வப்போது அதை இணங்கொண்டு நாம் அதை அகற்றாவிட்டால், அதை கிளியர் பண்ணாவிட்டால் ஈட்டில் நாம் அந்த பெருமைக்கு ஆளாகி அந்த பெருமையிலே வளர்ந்துருவோம். லிசன் டு மீ. என்ன கவனிங்க, 1 பேதுரு 5:5 என்ன சொல்றது எல்லாரும் விடுங்க. 1 பேதுரு 5:5 கிரியா படியுங்க. 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, ஒரு கொலகாரனுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறதாக இல்லை, ஈவன் ஒரு ஒரு விபச்சாரக்காரனு கூட எதிர்த்து, ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாரா? அப்படியானால் இந்த பெருமை தேவன் எவ்வளவாக வெறுக்கிறார் என்றும் எவ்வளவாக எதிர்க்கிறார் என்பது அறிவு நமக்குள்ள இருக்குன்னு பாருங்க. அப்ப தேவன் வெறுக்கிற, தேவன் எதிர்த்து நிற்கிற இந்த பாவத்துக்கு நாம இடம் கொடுத்தால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். என கருமான தேவனுடைய ஜனமே, பெருமை தேவன் பிசாசின் சாயல் என்பதை மறந்துறார். ஆகவே பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனை எதிர்த்து வாழ்ந்தவன் யார்? ஆனால் நாம் தாழ்மையாக இருக்கும் போது என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. ஆகவே பெருமை நம்முடைய வாழ்வில் ஒன்றையும் சாதிக்க முடியாது, தாழ்வையினால் பல காரியங்களை ஆண்டவருக்கு என்று நாம் சாதிக்க முடியும். படிங்க ஏசாயா 14:14. ஏசாயா 14:14.
நான் வானத்துக்கு ஏறுவேன். நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்.
நான் தேவனுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன்.
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய்.
நபர் இதுதான் சாத்தாருன்னு சொல்றவன், அனைத்து தீமைக்கும் காரணம் இந்த சாத்தா. ஆதியில் தேவனுடைய பர்வத்தில் இருந்திருக்கான், அவன் தான் ஆராதனை நடத்தி இருக்கான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு என்ன நடந்தோ தெரியல, நான் தேவனுக்கு சமமாக மாறுவேன், நான் உன்னத மாறுவருக்கு ஒப்பாவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன். அப்படியெல்லாம் அவன் நான் என்று சொன்ன போது இந்த வார்த்தைகள் அவன் இருதயத்திலே இருக்கும் போதே தேவன் அவனை கீழே தள்ளினான். கவனிங்க, பொதுவாக பொதுவாக இந்த பெருமை பேச்சில வெளிப்படும். அதை கண்டுகொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணம், அவர்கள் அடிக்கடி நான் என்ற வார்த்தையை பாவிப்பார். அவர்கள் எல்லாரும் பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், சபைகளை ஸ்தாபித்தேன், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதிகமாக பாடுகள் பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒரு நாளைக்கு இந்த கிருபை குறித்து நான் பார்ப்போம். இந்த தேவ கிருபை உள்ளவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு, அது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கிருபை. இன்னும் சில பேர் அனைத்து போகிற ஒரு கிருபை, பல விதங்களிலே கிருபைகள் வெளிப்படுது. சில பேர் பேசும்போது ஜனங்கள் தொடப்படுகிறார்கள், சிலர் பாடும் பொழுது ஜனங்கள், இது அவரவருக்கு தேவன் கொடுக்கிற கிருபை. ஆகவே என கருமான தேவனுடைய சரமே, நான் சொல்றது கவனி, பெருமை பலருக்கு பேச்சில வரும், பேச்சிலேயே பெருமை இருக்கும். நான் கட்டின பாபிலோ, நான் பிடித்த பாபிலோ என்று சொன்னாலும் சொன்னார் நேபுகாத்நேச்சார். அந்த வார்த்தை அவட வாயில இருக்கும் போதே கீழே நல்லா இருந்தா ஒழுங்கா இருந்தா, ஒரு நாள் உப்பரிகையில பல்கனியில நின்று அவன் பார்த்தானான், தான் கட்டின அந்த 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 பாபிலோன் நகரத்தை பார்த்தபோது, அதை பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது, நான் கட்டின பாபிலோன் அப்படி என்றான். அந்த நான் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும் போதே, அவன் நினைவில் அவருடைய இருதயத்தில் இருக்கும் போதே, தேவன் என்ன செய்தார், கீழே தள்ளி. தேவன் ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்கின்ற உணர்வு அவனுக்குள்ள வரும் வரைக்கும் அவன் மிருகத்தை போல காட்டில புல்ல மேய்ந்தானான். எங்க இருந்தவன் ஒரே நாளில கீழே தள்ளதும் என்ன கவனிங்க, என்ன வட்ட பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்கிறது, உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூடும் என்கின்ற உண்மை சத்தியம் உனக்கும் எனக்கும் புரிய வேண்டும். என கருமையானவர்களே, பல வருஷத்துக்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு போதகர் பேசினார், ஒரு பழுத்த தேவ மனிதன், அநேக பாவங்களுக்கு காரணம் பெருமை என்றார். அப்ப நான் உட்கார்ந்து கேட்டுக்கொள்றது, அவர் பேசும்போது அந்த வார்த்தையை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அநேக பாவத்துக்கு பெருமைதான் காரணம் என்றாரு, அது என்னால ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அதை சரியாக என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இன்று அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மை என்பதை நான் சரியாக புரிந்திருக்கிறேன். அதுல என்ன காரியம் என்றால், எனக்கு இத்தனை வருஷம் எடுத்திருக்குது அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை சரி என்று புரிந்து கொள்றதுக்கு. அவர் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு, நான் அந்த அளவுக்கு வளராம இருந்திருக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு நாட்கள் சென்றிருக்கிறது, அந்த வார்த்தையை நான் சரி என்று ஏற்றுக்கொண்டதுக்கு. எனக்கு அருமான தேவனுடைய ஜனமே, அநேக பாவங்களுக்கு காரணம் இந்த பெருமை. ஆகவேதான் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எழுச்சி எதிர்த்து நிற்கிறார் சொல்லப்படுது. ஆகவே பெருமை பேச்சிலையும் வெளிப்படும். அநேகருடைய பேச்சுகளை பார்த்துகள் சொன்னால் அவர்களுடைய வார்த்தையிலே பெருமைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே செய்கையிலே செயல்கள் மூலமாக பெருமைகள் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே பார்வையிலேயே பெருமை. வேதத்தில் ஒரு வசனம் சொல்றதை எனக்கு கண்டுபிடிக்க முடியல, அவர்கள் கண்கள் கொழுப்பாய் பார்க்கிறது. யாருடைய கண்கள் கொழுப்பாய் பார்க்கு, பெருமை பார்வையிலேயே பெரும். பழி ஏற்பாட்டிலே ஆடு பழி செலுத்துவாரு, முதல் தோல் உரிப்பான், அதுக்கப்புறம் சந்து சந்தா வெட்டுவான். என்ன செய்வோம் தெரியுமோ, கொழுப்பு எடுத்து கொழுப்பை எடுத்து என்ன செய்வோம் தெரியுமா, அக்னியில தகனிப்பான். கொழுப்போடு நாம பழி செலுத்த கூட, கொழுப்பு அக்னியில தகனிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கொழுப்புகள் தகனிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்படும். ஜெபிக்கிறோம், பதில் இல்லை. ஆராதிக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஊழியம் செய்கிறோம், கனிகள் இல்லை. வாட் இஸ் தி ரீசன்? ஒருவேளை ஒருவேளை நம்முடைய பெருமை தான் அதற்கு காரணம். யாருக்கு தெரியும்? God knows everything. பேசுகிற என்னையும் தேவன் அறிவார், கேட்கிற உங்களையும் தேவன் அறிவார். தேவன் தேவனாகவே இருக்கிறார். படிங்க ஏசாயா 10:12.
ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது சேனையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்றார்.
அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் அகற்றும். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பார்வையிலேயே மேட்டிமை இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த மன மேட்டிமை மிக கொடுமையானது. இப்ப என்ன கவனிங்க, பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, இருமாப்பு, பிடிவாதம். பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, இருமாப்பு, பிடிவாதம், இப்படிப்பட்ட சுபாவங்கள், குணாதிசயங்கள் தேவன் அருவருக்கிறது என்பதை நாம் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. வேதத்திலே ஒரு ராஜாவை குறித்து நான் பார்த்தேன். அவருடைய பேர் உஷியா. 2 நாளாகமும் 26:16 நீங்க வாசித்து பார்த்தீங்க சொன்னால், அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே இஸ்ரவேலிலே மிக செல்வமும் செல்வாக்கும் பெருகி இருந்தது. ஆனால் திடீரென அவனுக்குள்ள என்ன நடந்ததோ தெரியாது, ஒரு நாள் அவருடைய இருதயம் மேட்டிமையாகி எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? சும்மா இருந்தவன் இருந்திருக்கலாமே, ஆண்டவர் கொடுத்த ஜனங்களை ஆண்டு கொண்டு ராஜாதிபத்தியத்தில் ராஜாவாக இருந்திருந்தா ஆண்டவர் அவனை விட்டிருப்பார். ஆனா அவன் என்ன தெரியுமோ, நான் ஐ ஆம் த கிங், நான் ராஜா. ஆகவே என்ன செய்தா தெரியுமோ, ஆசாரியர்கள் மட்டும் செய்கிற பணி, தூபம் காட்ட தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தூபம் காட்டுகிற அந்த பணி ஆசாரியர்களுக்கு மட்டும் தேவன் கொடுத்தது. ஆனா இவனுக்குள்ள என்ன வந்திருக்கு பாருங்க, மனமேட்டிமை வந்தபோதோ ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து துணிகரமாக தூப கலசத்தை எடுத்து தூபத்தை போட்டு தேவனுக்கு முன்பாக மனமேட்டிமை அடைந்து அவன் தூபம் காட்டிருக்கான். பக்கத்தில் இருந்து ஆசாரிகள் எல்லாம் அவனை தடுத்திருக்கிறார். ராஜாவே, இது உனக்கு உகந்தது அல்ல, இது உன்னுடைய வேலை அல்ல, தேவனுக்கு விரோதமாக நீ இப்படி மனமட்டிமை கொள்ளாது, இது உனக்கு சித்திக்காது என்று சொல்லி சொல்ல 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 அவனே சொன்னான், நான் ராஜா, நீங்க யாரும் நான் சொல்றதை கேட்கறதுக்கு, நான் சொல்றதை கேளுங்க, தள்ளுங்க நீங்கள் சொல்லி. அவனே சொன்னானா, அந்த தூப கலசத்தை எடுத்து தேவனுக்கு நேராக அவன் தூபம் காட்டுற வேலையிலே என்னிடம் தெரியுமோ, அவன் தூபம் காட்டி கொண்டிருக்க அதே நேரத்திலே திடீரென்று பார்த்தால் அவருடைய நெத்தியிலே குஷ்டம். அதுக்கு பிற்பாடு அவன் அரண்மனையிலே வாசம் பண்ண முடியாமல் தனித்து ஒரு அறையில சாகும் வரைக்கும் கிடந்து விரும்புவார் இல்லாமல் செத்து போயிட்டான். சும்மா இந்தியடா இருந்திருக்கலாம் தானே, ராஜரிகத்தை ஆண்டவர் தந்தாரு, ஆளுக்கு உனக்கு தந்தாரு, ஆண்டு கொண்டு நல்லா இருந்திருக்கலாம் தானே. உன் நல்லா இருந்த திடீரென்று உனக்கு எப்படி வந்த இந்த மனமட்டிமை என்ன? உஷியா என்றாலே மனமேட்டிமை என்று அர்த்தம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் வாசிக்கிறோம், 6 அதிகாரத்திலே உஷியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க கண்டேன். எப்பொழுது? உஷியா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே. பட் ஐ ஆம் சேயிங், நமக்குள்ளே இருக்கிற உஷியாக்கள், நமக்குள்ளே இருக்கிற மனமேட்டிமைகள், நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள் மறிக்கும் வரை தேவனை நாம் தரிசிக்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. Maybe we can sing some song or we can pray. So I don't mention about that. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற மனமட்டிமைகள், நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள், பெருமைகள் மறிக்கும் வரை தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அநேக பாவத்துக்கு அடிப்படை காரணம் இந்த பெருமை, மனம் மேட்டுமையா. இதை நாம் இனம் கண்டு கொண்டு இதன் மேலே நாம் ஜெயம் எடுத்தால் தான் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த மனத்தாழ்மையிலே மாய்மாலமான மனத்தாழ்மையும் இருக்கு, அதை நீங்க இனம் கண்டுகொள்ளும். எல்லா மனத்தாழ்மையும் மெய்யான மனத்தாழ்மை அல்ல, மனத்தாழ்மையிலும் போலி மனத்தாழ்மை இருக்குது, அதையும் வேதம் நமக்கு வகைக்கிறது. இதையும் நாம இனம் கண்டுகொள்ளணும், இதையும் ஆண்டவர் வெறுக்கிறார், அருவறுக்கிறார். படிங்க கொலோசியர் 2:19 படி, கொஞ்சம் சீக்கிரம். கொலோசியர் 2:19,
மாயமான தாழ்மையிலும்
சரி பொறுங்க, 23 படிங்க, கடைசி வசனம் 23.
இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும்.
ரெண்டு வசனத்திலும் இந்த மாய்மானமான போலியான மனத்தாழ்மையை வேதம் நமக்கு வகைக்கிறது. என்ன கவனிங்க, போலியான மனத்தாழ்மைகள் மனுஷருக்கு ஒருவேளை நாம் தாழ்மை உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்ளலாம், ஆனால் தேவாதி தேவனோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை உற்று கவனித்து பார்க்கிறார். இது நாம் மற்றவர்களை ஏமாற்றுகிற இன்னும் ஒரு பாவமாகும். என்ன கரிமானவர்களே, மெய் மனத்தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷங்களை கொண்டு தேவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். பெருமை உள்ள மனுஷனை தேவன் பயன்படுத்த முடியாது, உருமாப்புள்ள மனுஷனை தேவன் பாவிக்க முடியாது, மனமட்டிமை உள்ளவர்களோடு தேவன் இடைபட முடியாது. ஏனென்றால் தேவன் இதை வெறுக்கிறார், அருவறுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பாவத்துக்கு இன்றைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தால் தான் எதிர்காலத்தில் தேவன் நம்மளை வணையவும், நம்மை வாழ வைக்கவும், நம்மோடு இடைபடவும், நம்மோடு பேசவும், தன்னுடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பவும், இப்படிப்பட்ட அருவறுப்பன் தேவன் அருவறுக்கிற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்விலே அகற்றுவோம். ஆக இருந்தால் தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன கவனிங்க, மனத்தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பார் அதை நான் கொஞ்சம் கோடிட்டு காட்டட்டுமே. மெய் மனத்தாழ்மை உள்ளவர்கள் புத்திமதி கேட்கவளாக இருப்பார். மெய் மனத்தாழ்மை உள்ளவர்கள் புத்திமதி கேட்கவளாக இருப்பார். ஒரு மனிதன் புத்திமதி கேட்காததுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, அடிப்படை காரணம் அவனுக்குள்ள இருக்கிற இருமாம். இவர் யார் எனக்கு சொல்ற, ஐ மீன் சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ள நினைச்சு கொள்வார். இவர் யார் எனக்கு புத்தி சொல்றது, இவர் சொல்லி நான் கேட்கறத, இவர்களும் எனக்கு கணக்கு தெரியாதா, இவர் என்ன பெரியால அப்படின்னு வெளியில சொல்லாட்டாலும் அவங்க உள்ள நினைப்பார். ஆகவே புத்திமதிகள் அவங்களுக்கு ஏறுதில்லை. புத்திமதிகளை கேட்டாலும் வெறுமனே காணால கேட்கிறார்கள், ஆனா அந்த புத்திமதிக்கு இடம் கொடுக்கிறதில்லை. காரணம் என்ன தெரியுமோ, அவங்க உள்ளத்திலே இருக்கிற அடிப்படை காரணம் இந்த பெருமை தான். ஒருவேளை உன்னை உணராமல் இருக்கலாம், ஒருவேளை என்னென்ன உணராமல் இருக்க, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையா அறியாம என்பது ஒரு இருளுக்கு சமானம் என்று வேதம் சொல்றது. இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியாமல் இருக்கிறான் என்றும் வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே அறியாமை என்கின்ற இருளில் இருந்து நாம ஒளியே வர வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டார். இந்த மெய்யான மனத்தாழ்மை இல்லாதவர்கள் இலகு உள்ள புத்திமதி கேட்க மாட்டார். இது பொறுமைக்கு ஒரு அடையாளம். ஆனால் மெய் மனத்தாழ்மை உள்ளவர்களோ புத்திமதியை கேட்கிறவர்களார். என்னும் பார்க்க வயது குறைந்தவர்களாக இருந்தாலும், என்னும் பார்க்க அனுபவம் குறைந்தவர்களாக இருந்தாலும், எதிலும் பார்க்க அறிவு குறைந்தவர்களாக இருந்தால், அவர்கள் சொல்லுகிற புத்திமதி சரி என்றால் அதை நான் அக்செப்ட் பண்றது, அதை நான் ஏற்றுக்கொள்றது மனத்தாழ்மையின் ஒரு அடையாளம் என்பதை மறந்துடாது. அது நம்ம வாழ வைக்கும், நன்மை உண்டா, தேவம் பிரியப்படுவார். நம்பர் 2, மெய் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்குரிய அடையாளம். நம்பர் 2, மெய் மனத்தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்களை மதிக்கிறவர்களாக இருப்பார். ஒருவரை ஒருவர் மதிப்பார், கனம் பண்ணுவார், அக்செப்ட் பண்ணுவார். இருதயத்திலே மீட்டிமை உள்ளவர்கள், இருதயத்திலே பெருமை உள்ளவர்கள் இலகுவிலே மற்றவர்களை மதிக்க மாட்டார், இலகுவிலே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அநேக காரியங்கள் நாம வாயால சொல்றதில்லை, அநேக காரியங்கள் நம்முடைய வார்த்தையில நம்ம சொல்றதில்லை, அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நாம் சிந்திக்கிறோம். ஆகவேதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கணும், இருதயமே கேடுள்ளதும் வகா திருக்குள்ளவன் மட்டுமல்ல அதை அறியத்தக்கவன் யார் என்ற கேள்வியோடு அந்த வசனம் முடியும். God knows everything in my heart. என் இருதயத்தில் இருக்கிற அனைத்தையும் அறிகிற ஒரே ஒருவர் தேவாதி தேவன் மாத்திரம் தான். இதை குறித்து முன்னு பேசியிருக்கிறேன். கருமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் எண்ணங்களை பிசாசினாலும் அறியவே முடியாது, வேற எந்த நபராலும் அறியவே முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் எண்ணங்களை அறிய முடியும், அறிய முடியும். சோ மெய் மனத்தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்களை மதிக்கிறவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார், மற்றவர்களை கனப்படுவார் இருப்பார். அது மட்டுமல்ல, அடுத்த காரியம், மனத்தாழ்மை உள்ளவர்கள் இணக்கம் உள்ளவர்களாக இருப்பார், இணங்கி போவார், ஒருவரோடு ஒருவர் இணங்கி போவார். இந்த மனதிலே மெய் மனத்தாழ்மை இல்லாத பட்சத்திலே இலகுவிலே இணங்கவோ இசையவோ மாட்டார். எப்படி அவர்கள் எதிர்த்திருப்பார் அல்லது ஏதாவது முரட்டாட்டம் பாடுவான் சொல்லுமோ? இந்த முரட்டாட்டமும் பெருமையின் ஒரு அடையாளம் என்பதை மறந்துடாது. அவரை கொண்டுதான் பேசினார், எங்களை கொண்டு பேச இல்லையா? அவர் மாத்திரம்தான் தீக்கதரிசியா? நாங்கள் தீக்கதரிசி இல்லையா என்று ஆரோனும் மிரியாம் மோசைக்கு விரோதமாக பேட்டி போய், அவர் மாத்திரம்தான் தீக்கதரிசி, அவரை கொண்டு மாத்திரம் பேசினார், ஆண்டவர் எங்களை கொண்டு பேச இல்லையா? நான் என்ன அவருக்கு குறைச்சலா? அதன் விளைவு உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணத்தினாலும் அந்த செய்கை நடந்த காரியம் உங்களுக்கு புரியும். 7 நாள் முழு இஷ்டவேலும் புறப்படாதபடி ஸ்தம்பிதப்படுத்தி விட்டான். ஒரு பெண் குஷ்டரோகம் அவள் தீர்றதுக்கு முதல் பாளையத்துக்குள்ள வரவே இல்லை. தகப்பன் தன் மகளுடைய முகத்திலே துப்பினான். அவள் 7 நாள் அவள் வெளியே இருக்க விடாம, வெட்கத்துக்குரிய செயல், துக்கத்துக்குரிய செயல். ஆகவே எனக்கு அறிவார் தேவ ஜனமே, தாழ்மை உள்ளவர்கள் இணங்கி போவார், ஒத்து போவார். பிறகு அவனிய குடும்பங்களிலே ஏற்படுற அடிப்படை பிரச்சனை இங்குதான் ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், நீயா நானா? சில பேருக்குள்ள குடும்ப பெருமை இருக்குது, சில பேருக்குள்ள குலப்பெருமை இருக்குது, சில பேருக்குள்ள அறிவு பெருமை இருக்குது, சில பேருக்கு திறமையின் அடிப்படை பெருமை இருக்குது, சில பேருக்குள்ள பணப்பெருமை இருக்குது, சில பேருக்குள்ள செல்வ பெருமை இருக்கு. சோ பல விதங்களிலே பெருமை மனுஷனுக்குள் வெளிப்படும். நீயும் நானும் எப்படி? God knows everything. இணங்குதல், இசைந்து போதல் ஒரு மனத்தாழ்மையின் அடையாளம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 4:10, யாக்கோபு 4:10 என்ன சொல்றது வாசிங்க. யாக்கோபு 4:10,
கர்த்தருக்கு முன்பாக
தாழ்மைப்படுங்கள்,
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இப்ப என்ன கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அதாவது மெய் மனத்தாழ்மை, போலியான மனத்தாழ்மையை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதை கவனிங்க, எந்த மனுஷன் தான் தன்னுடைய வாழ்வில் உயர வேண்டும் என்று சொல்லி விரும்பாம இருக்கிறார்? எல்லோரும் நான் வாழ்க்கையில உயர வேண்டும் என்று விரும்புகிறோம், ஊழியத்தில் உயர வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை. ஆனால் 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 தன்னை தானே உயர்த்தவனும் உண்டு, மற்றவர்களால் உயர்த்தப்படுவதும் உண்டு, தேவனால் உயர்த்தப்படுவதும் உண்டு. தன்னைத்தானே உயர்த்திக் கொண்டதும் உண்டு. அப்சலோம் தன்னைத்தானே ராஜாவாக்கு, பிற்பாடு மற்றவர்களால ராஜாவாக்கு ராஜாவாக்கப்பட்டார். ஆனா தேவன் அவனை ராஜாவாக்கு, தன்னை தானே உயர்த்துறதும் உண்டு, தங்களுக்கு பிடித்து சிறந்தால உயர்த்தப்படுறதும் உண்டு. ஆனா தேவனால் உயர்த்தப்படுறது, உனக்கு எந்த உயர்வு வேண்டும்? தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமாக இருந்தார், நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் வாழ்க்கையின் தரத்தில இருந்து உன் ஊழிய நிலையில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தேவன் உன்னை கொண்டு போக வேண்டுமாக இருந்தால், தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்காமாரே என்னை சேர்த்து சொல்றேன், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படு. Be humble and simple. தேவனுக்கு முன்பாக, அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். நமக்குள்ளே அவ்வப்போது வருகிற மன மடிப்புகளுக்கு நாம் பலியாகிடக்கூடாது. நமக்குள்ளே அவ்வப்போது வருகிற பெருமைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே அவ்வப்போது வருகிற அகந்தைகளுக்கு நாம் இடம் கொடுப்பமாக இருந்தால் நாமும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்கிறதுக்கு இடம் உண்டு. குழப்பங்கள் வாரத்துக்கு இடம் உண்டு, பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இடம் உண்டு. அடிப்படை காரணம் நமக்குள்ளே இருக்கிற பிடிவாதங்கள், நமக்குள்ள இருக்கிற அகந்தைகள், நமக்குள்ள இருக்கிற விருமாப்புகள். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிறது. வருஷக்கணக்கா கணவன் மனைவி கரையாம வாழ்ந்தவர்களும் உண்டு. அவர் வரட்டுக்கு இவர அவர் நினைக்கிற இவ வரட்டேட்ட அவர் நினைக்கிற அவர் வரட்டுக்கு என்ன, இப்ப யாரு முதல் இறங்கி போறது? வீட்டுல ஒரு சின்ன கனவு மனைவி கிடையாது, ரெண்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு சரி, இப்ப ரெண்டு பேரும் கதைக்காம இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி போனா தெரியுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. இது நம்மவர்களுக்குள்ள இருக்கிற மிக பெருந்தகை. ஒன்று கதைக்க மாட்டார்கள், மற்றது சாப்பாடு சாப்பிடாம இருப்பார். கோபம் பிரச்சனை, ஹஸ்பண்ட் வைஃபுக்கு பிரச்சனை. இப்ப ரெண்டு பேரும் முடிச்சுருவாங்க, யாரு முத கதைக்கிறது பாப்போம். அவர் கதைக்கிறதா நான் கதைக்கிறதா? அவர் தானே பிள்ளை விட்டார், அவர் வந்து கதைக்கிறது. இவர் இவர் தான் பிள்ளை விட்டார், இவர் வந்து கதைக்கிறது. இப்ப யாரு முதல் கதைக்கிறது? இதான் நானா நீயா? கோபம், பின்னால என்ன இருக்கிறீமா? பெரும், விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் பிடிச்சதுதான் பிடி, இறங்க மாட்டேன். நீ என்னதான் சொல்லு, இறங்கவே மாட்டேன். நான் பிடிச்சதான் பிடி, நான் சொன்னதான் சொன்ன, நான் பெற்றதுதான் நிபந்தனை. நோ சேஞ்ச், நோ டேட் ஓவர். பெருவாது பிரச்சனை, அது குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு சில இடத்துல கொண்டு போய் ஏங்க. நமக்குள்ள மெய் மனத்தாழ்மை இருந்தா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வைப்போம். இறங்கி போறதுல என்ன குறைஞ்சாப்போம்? வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் முறைந்து போவது. எந்த பலப்பிரசம் கட்டுறாரு? ஸ்தோத்திரம். படிகள் ப்ரோவர்ப்ஸ் 16 அதிகாரம் 18 நீதிமொழிகள் 16:18 படி.
அழிவுக்கு முன்னானது அகந்தை,
அழிவுக்கு முன்னானது
அகந்தை,
அகந்தை
விடுதலுக்கு முன்னானது மனமேட்டி.
ரைட், முன்னானது முன்னானது முன்னானது. சோ அழிவுக்கு முன்னானது என்னங்க? அகந்தை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டி. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அகந்தை மனமட்டிமை வருகிறதா கண்டுகொள்ளுங்க. ஐயா வெள போற, அது யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஓகே, நமக்குள்ள திறமை இருக்கலாம். சோத்திர யார் தந்தது? உன்னிடத்துல இருக்கிற எது தேவன் தராதது அப்படின்னா பிசாசனத்துல வந்திருக்கு. திறமை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், தேவன் நம்மை பயன்படுத்தலாம், பாவிக்கலாம். ஆனால் அத்தனையும் நீ பிறக்கும் போது கொண்டு வந்தது இல்லையா? தேவன் உனக்கு கிருபையாக தந்தது என்பதை இணைந்து உன் உள்ளத்திலே மனம் தாழ்மையாக்குறது. அவன் தான் உண்மையான ஒரு ஊழியர். என்ன கவனிங்க, ஒரு பெரிய ஊழியர். ஆண்டவருக்கு அரும்பெரும் காரியங்களை சாதித்த வல்லமுள்ள உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்கார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை போல ஒருத்தருமே இல்லை. இயேசுவாலே சாட்சி பெற்ற யோவான் ஸ்நானம், அவருடைய வார்த்தை என்ன தெரியுமோ, என்ன சொல்ல தெரியுமோ? எனக்கு பின்னே வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். அவனுடைய பாதரட்சைகளில் வாரை அவுக்கிறதுக்கு கூட தகுதியற்றோம். வீட்டுக்குள் விட்டான். இப்படிப்பட்ட மனுஷனை தேவன் பாதிக்காம இருப்பாரோ? அவங்களுக்குள்ள இருந்த ஆவியின் வல்லமை என்னங்க? பரிசேயர் கூட அவன் பேச்ச கேட்டு மனம் திரும்புறாங்க, கியூல நிக்கிறாங்களே. ஐயா ஞானஸ்தானம் எடுக்கிறது, இன்றைக்கு நாம என்னதான் பேசினாலும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கீழ நிற்கிறாங்களா? அவங்களோட வசனத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பரிசேயர் சதுசேயர் கூட வேதப்பாட கூட கீழ நிற்கிறாங்க. ஓடிய போகவாண்டு போகுது, ஆனா ஒரு அற்புதம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் அற்புதத்துக்காக நாடி ஓடுகிறார்களே. எங்கே தேவனுடைய வசனம் இருக்குது என்ற காலமெல்லாம் போய் இன்றைக்கு எங்கே அற்புதங்கள், எங்கே தீர்க்க தரிசனம் என்று ஜனங்கள் ஓடுகிற நாட்கள் காலம் வந்துடுது. ஓஹோ, இதுதான் கடைசி நாட்கள் இல்லையா? வஞ்சிக்கப்படாது. The Bible says, அந்த அளவுக்கு இவ்வளவு மிகப்பெரிய மகத்தான ஊழியத்தை செய்த அந்த தேவ மனுஷன் சொல்றா, ஆண்டவர் இயேசுவின் பாதரட்சிகளை நூல் அவுக்கிறது கூட தகுதியற்றவர். எப்படி? என்னையே மறத்தார். அப்போ சொன்ன பவுல் சொல்ற என்ன சொல்ற தெரியுமா? பாவிகளின் பிரதான பாவியான். எப்படி இப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் பாவிக்கிறது என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா இன்றைக்கோ கொஞ்சம் தெரிந்து விட்டால் எனக்கு எல்லாம் தெரிந்தது போல பிஹேவ் பண்றது. எத்தனை வேதனை ஆண்டவர் இன்னைக்கு! அதனாலதான் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த முடியாது, தேவன் அவர்களை பாவிக்க முடியாது. கொஞ்சம் தெரிந்து விட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் போல நான் பிஹேவ் பண்றேன். ஒரு கொஞ்சம் அனுபவம் இருந்து விட்டால் எனக்கு எல்லாம் தெரிந்து போல நாம் நடந்து கொள்வோம். அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? ஒருவனை நீ அறியாம இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கிற வெறுமாப்பு அகலாம். Think what I am saying. I speak the truth. We need a humble heart before the Lord.
தாழ்வு உள்ளவர்கள் தான் கர்த்தரோடு நடக்க முடியும். தாழ்வு உள்ளவர்கள் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தாழ்வு உள்ளவர்கள் தான் தேவன் பயன்படுத்த முடியும். தாழ்வு உள்ளவர்கள் தான் தேவனுடைய ஆவிகளை நிரப்ப முடியும். தாழ்வு உள்ளவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளிக்க முடியும். மற்றபடி பெருமை உள்ளவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் போல நடந்து கொள்ளலாம், ஆனால் தேவனோ அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைப்பார். கரிமானவர்களே, நாம் அறிய வேண்டியது என்ன? ஏராளம் இருக்கு. அனுபவத்துக்கு அளவே இல்லை. நமக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தை வச்சு கூட நாம பெரிய ஆட்கள் போல நாம் நினைச்சு விட்டு விடும். அதுதான் பிசாசிலே நமக்குள்ள இருக்கிற சரக்கு. நாம் வளர வேண்டியது என்ன? ஏராளம். நாம் போக வேண்டியது அநேக தூரம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். இத்தனை வருஷமாக நாம் வேதத்தை படிக்கிறோம், யாராவது இங்க சொல்ல முடியுமா நான் தேறிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்? ஆனா சில நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளும். நேரத்தில் பிரசங்கம் பண்ணினா சிலரை பார்த்தா எனக்கு தெரியாத நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. இன்றைக்கு மெய் மனத்தாழ்மை எனக்கு தெரியாத தாழ்மையை குறிச்சு, தாழ்மை குறிச்சு என்ன வசனம் பைபிள் இருக்கு எனக்கு தெரியாத, ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி நாம சொல்லாட்டாலும் பிஹேவ் பண்ணிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே அடிப்படையாக இருக்கிற அந்த அகந்தை வெறுமா. காட் நோஸ் எவரி. அவருடைய பிரசங்கம் ஒன்றுமே உள்ள போகாது. காதுகளால வந்து காதுகளால போயிடும். அது அவருடைய இருதயத்தில் விழுந்தது கரியசு. வளர்ச்சியில் மாற்றம் இல்லை. தேவன் தான் விரும்புவதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த முடியல. என்னையே பரிதாபம்.
எங்கேயோ இருக்க வேண்டிய நீ இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற அடிப்படை பெருமை அல்லவா? இன்று சிலருக்கு பெருமை உள்ள நித்திரகளும் கல்யாணம் திருமணம் என்று வந்துட்டா ஒளிச்சொழும். என்ன கேட்க தெரியுமோ, என்ன கேட்க தெரியுமோ அதை சொல்லுன்னு சொல்ற சொல்லதான் போற. கல்யாணம் வந்துட்டு என்ன சாதி? எங்க சாதி பெரிய சாதி? எங்க சாதி நல்ல சாதி? எங்க சாதி உயர்ந்த சாதி? எப்படி இருக்கு? சிரி நகை சிரிக்க சிரிப்புக்குரிய காரியம்.
என்ன விதத்திலாம் மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குப்பார். ஆனா ஆளை பாரு, ஒண்ணு இல்லை, ஆனா பெரிய சாதி. வாழ்க்கையை பாரு, அசுத்தமா இருக்கும், ஆனா சொன்னா பெரிய சாதி. குடிக்கு கும்மாள் அடிச்சு சண்டை கிண்ட எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இப்ப அவன் வீட்டை ஒழுங்கா பாக்க, குடும்பத்தை ஒழுங்கா பாக்க, நான் என்ன சாதி தெரியுமா அப்படின்டா. வெட்கம், வேதம். இங்க யாராவது சாதி கதி பார்த்துக்கொண்டு கல்யாணம் கண்ட காரியம் வச்சுக்கொள்ளாது. டைரக்டா சொல்றேன், ஐ ஆம் நாட் இன்வால்வ் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். வெளிப்படையா சொல்றேன், ஐ ஆம் தி சர்வன்ட் ஆஃப் தி ஓல் மைடிகா. அப்படி சொன்னா நாம் இன்னும் ஒழுங்காக பழைய வாழ்க்கைக்கு சாக இல்லை. அப்படி சொன்னா ஒழுங்காக இன்னும் நாம் சரியாக மனம் திரும்ப இல்லை. அப்படி சொன்னா ஒழுங்காக இன்னும் நாம் ஆண்டவர் இயேசுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய சரமை, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்க. நாம பிறப்பால ஒருவர் உயர்ந்தவர்கள் இல்லையே. பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவியாக இருந்த நம்மை உயர்ந்தவராக இருந்தும் நம்மை பார்க்க அவர் தம்மை தாழ்த்துகிறார் என்று வேதம் சொல்லுது. நம்மை பார்க்கவே அவர் தாழ்த்துகிறாரு. நமக்குள்ள வாரத்துக்கு எந்த அளவுக்கு அவர் நம்மை தாழ்த்தி இருக்கணும், நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மள அன்பு கூறுறதுக்கும் எந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி இருக்கணும் என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதல்லவா. இவ்வளவு இரக்கத்தை தேவனிடத்தில் பெற்றும் கிருபையினால ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய பிள்ளாக இருக்கிற இந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட பெருமையான எண்ணங்களும் அகந்தையான நினைவுகளும் விருமப்பான சிந்தனைகளும் நமக்குள்ள இருந்தால் வேதம் தெளிவாய் சொல்றது பெருமை உள்ளவர்களுக்கு கத்திரி சாரி எதிர்த்து நிற்கிறார், தாழ்வுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் விடுகிறேன். ஒரு வசன வாசிகளே, நீதிபொடிய 15 அதிகாரம் 33 வாசி, 15:33 18:12 ரெண்டை கூட்டு பாருங்க. நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:12 படி.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
மேன்மைக்கு முன்பானது
தாழ்மை,
மேன்மைக்கு முன்பானது
தாழ்மை.
அடுத்த வசனத்தை படி.
அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் உருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
மேன்மைக்கு முன்பானது
தாழ்மை.
ஆகவே நாம் மேன்மையாக தேவனால உயர்த்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் எப்படி இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன கவனிங்க, வந்தாலும் வரப்போகிறது கிறிஸ்துமஸ், நட்சத்திரம் வந்துட்டது, இந்த நட்சத்திரம் கொடுத்து நான் நாளை பேசுவேன். கவனிங்க, என்ன கவனிங்க, குறித்த காலத்திலே தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். தட் இஸ் கிறிஸ்துமஸ். இப்ப என்ன கவனிங்க, இப்ப தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவருக்கு ஒரு கன்னி பெண் தேவையாக இருந்தது. ஆகவேதான் ஏசாய தீர்க்கதரிசனமாக 700 வருஷத்துக்கு முதல் தீர்க்கம் உரைக்கப்பட்டது. ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். கன்னிகை கற்பவதியாக முடியுமா? எஸ், இட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் காட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்ப என்ன கவனிங்க, மரியா என்ற ஒரு பெண் நாம் எல்லோருக்கும் தெரியுமே, மரியா, மேரி, மரியா. இப்ப கவனிங்க, மரியா என்ன சொன்னா தெரியுமோ, இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்படி என்ன அர்த்தம் என்ன, தேவன் இஸ்ரவேலிலே ஆயிரக்கணக்கான கன்னி பெண்கள் இருக்கத்தக்கதாக மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததன் அடிப்படை காரணங்களில் ஒன்று, மரியாள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்மை உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்றாரு, இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவான்கள் என்பார்கள், பாக்கியவதி என்பார்கள். எதற்கு தெரியுமோ, நான் மற்றவர்களால் அறியப்படாமல் இருந்தேன், ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தேன், இப்பொழுதோ தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்க போற பாக்கியத்தை பெறப்போகிறேன். ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியும் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எதனால், இதோ ஆண்டவுடைய அடிமை உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆக கெடுவது. உமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆகவே மரியாள் தாழ்மை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தபடியால் ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்து தன்னுடைய குமாரனை பெற்றெடுக்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை, இந்த சாக்கியத்தை அந்த ஸ்திரீக்கு மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்ன கரிமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை தேவன் நடத்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை தேவன் பயன்படுத்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார், தாழ்மை உள்ளவர்கள் தேவன் பேசுகிறார், இடைப்படுகிறார், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். மட்டுமல்ல, தாழ்மை உள்ளவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய ஜெபத்துகளுக்கு ஜெபங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். நாம் தேவன் மாறுவதில்லை, தேவன் தேவனாகவே இருக்கிறார். நாம் தான் மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரத்திலே நாம் மனம் திரும்புவோம். மறவாதீங்க, பெரும்பாலுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என கருமானவர்களே, தாழ்மை ஒரு தெய்வீக சுபாவம், பெருமை பிசாசின் சுபாவம். பெருமையினாலே நாம் ஆண்டவருக்கு என்று எதையும் ஒன்றையும் சாதிக்கவே முடியாது. ஆனால் தாழ்மையினாலோ அநேக காரியங்களை கர்த்தருக்காக நாம் சாதிக்க முடியும். இந்த அரும்பெரும் தெய்வீக சாயல், தெய்வீக சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். பெருமைக்கு விடை கொடுப்போம், அவ்வப்போது அதை இனங்கண்டு கொண்டு அகற்றுவோம், அப்புறப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்விலே என்றும் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோமா? சாலிவோல் ஸ்டாண்டப் எல்லோரும் எடுத்துட்டு போவோம். ஜெபம் பண்ணி நாம் முடிப்போம்.